சைவ சித்தாந்தம். அன்பு வணக்கம் நண்பர்களே. இறை அருளால் கற்க கசடர அறக்கட்டளையின் முயற்சியில் நம் ஐயா கம்பபாரதி இலங்கை திரு ஜெயராஜ் அவர்கள் அருளும் சைவ சித்தாந்த தொடர் வகுப்புகள். முதல் பாடம் ஞான குருவான திருமணவாசகம் கடந்த தேவர் அருளிய உண்மை விளக்கம். வகுப்பு 11.
எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவடிகளை என்னுடைய மனமொழிமைகளால் போற்றி பணிகின்றேன். தத்துவ ஞானத்தை நமக்கு உணர்த்துகின்ற மனவாசகம் கடந்த தேவருடைய திருவடிகளை நொச்சி மேல் சூட்டி பணிகின்றேன். சித்தாந்த தத்துவத்தை தெளிவுற விளக்கம் செய்த மெய்கண்ட தேவார் திருவடிகளுக்கு உங்கள் எல்லோருடைய வணக்கங்கள். உண்மை விளக்கம் என்று சொல்லப்படுகின்ற மனவாசகம் கடந்த தேவர் இயற்றிய நூலை படித்துக் கொண்டிருக்கிறோம். காப்புச் செய்யலோடு 54 வெண்பாக்களை கொண்ட நூல். இந்த நூல் ஒரு குருவிடம் மாணவன் கேள்வி கேட்க மாணவர் விளக்கம் செய்வதாக தத்துவ அறிவை இந்த நூல் மூலமாக நூலாசிரியர் சொல்கிறார். இந்த நூலுக்கு நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிற உரை இவர் ஆனந்தராசன் ஐயா அவர்கள் செய்த உரை. இவ்வளவும் அடிப்படை செய்திகள்.
காப்புச் செய்யுள் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தென்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற் கைங்கரனை வந்தமுற பொந்தியுள் வைப்பாம். பாடல் 1. பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த பொருளாம் மெய்காட்டும் மெய்கண்டாய் விண்ணப்பம். பொய்காட்டா மெய்யா திருவெண்ணை வித்தகா சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள். பாடல் 2. ஆறாறு தத்துவம் ஏது ஆணவம் ஏது அன்றேதான் மாறா வினையேது மற்றவற்றின் வேறாக நானேது நீ ஏது நாதன் நடம் அஞ்செழுத்து தானேது தேசிகனே சாற்று. பாடல் 3. உள்ளபடி இத்தை உரைக்க கேள் உந்தனக்கு வள்ளல் அருளால் அன்று வாய்மலர்ந்த தெள்ளிய சீர் ஆகமங்கள் சொன்ன அடைவிலே ஆனந்த யோகம் நிகழ் புதல்வா உற்று. மின்னுருவை விண்ணகத்தில் ஒன்றாய் மிக்கு வீசும் கால் தன்னகத்தில் இரண்டாய் செந்தி தன்னுருவின் மூன்றாய் தாழ் புனலின் நான்காய் தரணி தளத்து அஞ்சாகி.
பூதகுணங்கள் எப்படி ஒன்றிலே இருந்து ஒன்று விரிந்து கொண்டு போகிறது. ஆகாய பூதத்துக்கு ஒரு குணம், காற்றுக்கு 2, நிரப்புக்கு 3, நீருக்கு 4, நிலத்துக்கு 5 என்று குணங்கள் விரிந்து கொண்டு போகும். அதிலே முக்கியமான ஒரு செய்தி சொல்கிறார். அப்போ நெருப்புக்கு 4 குணம் என்றால் 4வதாக, நீருக்கு 4 குணம் என்றால் 4வதாக சொல்லப்படுவதுதான் நீரினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். ஆகாயத்துக்கு 1 குணம் என்றால் அது அதனுடைய சிறப்பு குணம். காற்றுக்கு 2 குணம் என்றால் 2வதாக காற்றின் ஆகாயத்தினுடைய குணமும் காற்றினுடைய குணம் என்று தனியே இருக்க போகிற குணம் அதனுடைய தொடுகை உணர்ச்சி. 3வது நெருப்புக்கு வருகிற பொழுது காணுதல் என்பதுதான் அதனுடைய சிறப்பு குணம். ஆகவே ஒன்றிலிருந்து ஒன்று இறங்கி கொண்டு போகிற பொழுது குணங்கள் அதிகரித்து கொண்டு போகும். கடைசியாக வருவது அந்த பூதத்தினுடைய சிறப்பு குணமாக இருக்கும். அதுவரை படிப்போம். அதை எப்படி நம்முடைய திருமுறைகளிலே மேற்கோள் ஊடாக காட்டுகிறார்.
மன்னதனில் 5ஐ மா நீரில் 4ஐ வயங்கு எரியில் 3ஐ மாறுதத்து 2ஐ விண்ணதனில் 1ஐ. அது ஒரு திருமுறை. அடுத்தது பாரிடை 5ஐ பரந்தாய் போற்றி நீரிடை 4ஐ நிகழ்ந்தாய் போற்றி தீயிடை 3ஐ திகழ்ந்தாய் போற்றி வழியிடை 2ஐ மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை 1ஐ விளைந்தாய் போற்றி போற்றி திருவகவன்.
இதிலே மணிவாசகர் ஒரு படி மேலே நம்மை கொண்டு போறார். இந்த குணங்கள் என்று சொன்னோமே, நிலத்துக்கு 5 குணம், நீருக்கு 4 குணம் என்று இந்த குணங்கள் எல்லாம் இறைவன்தான் இந்த குணங்களாக அமர்ந்திருக்கிறார் என்று இந்த பாடல் சொல்லுகிறது. அதை கவனித்துக் கொண்டீர்களானால் சரி.
பூதங்கள் இக்குணங்களே குணங்களேயே அன்றி வேறு குணங்களையும் உடையன. பூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தொழிலையும் உடையது. அவைகளை பற்றி செய்யுள் 9 நாம் காணவிருக்கிறோம். பூதங்களிலிருந்து தோன்றிய காரியங்களே நாம் வாழும் உலகமும் உலகத்தில் காணப்படும் பல்வேறு வகையான எண்ணற்ற பொருள்களும் பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தமுடையதாகும்.
இது படித்த ஒரு பொது செய்தி, பூதங்கள் ஐந்தும் தத்துவங்களாக இருக்கும், பூத காரியங்கள் தாத்விகங்கள் என்று 60 விரியும். ஆகவே பூதங்கள் பூத காரியங்கள் எல்லாம் சேர்ந்துதான் நம்முடைய உலக வாழ்க்கை அமைகிறது. ஆகவே அந்த 96 தாத்விகங்களும் 36 தத்துவங்களுமாக 96 இந்த எல்லைகளுக்குள்ளேதான் நம்முடைய வாழ்க்கை அமைகிறது என்பதை படித்தோம். அதைத்தான் இங்கே இந்த சொல்லுகிறார். பூத காரியங்களும் பூதங்களும்
பூதங்களும் பூத காரியங்களும் ஆகிய இவையெல்லாம் உணர்வற்ற சடப்பொருள்களாயிருத்தல் தெளிவு. இவற்றிற்கெல்லாம் முதற்காரணமாய் நிற்பது பூதாதி அகங்காரம் எனவும் அது தாமத குணக்கூறு எனவும் பார்த்தோம். தாமத குணம் என்பது மூட வடிவாயும் மோக வடிவாயும் இருப்பது அதிலிருந்து சடமாகிய உலகம் தோன்றும் என்றது பொருத்தம் உடையதாகும். இதுகாரும் கூறியவற்றால் பிரகிருதி மாயையிலிருந்து தோன்றும் காரியங்கள் இவை இவை என்பது புலனாகும். அப்புறம் ஒரு இந்த சார்ட் மாதிரி போட்டிருக்காருங்க ஐயா, அவரு அந்த சார்ட் அப்படியே படிச்சுட்டுங்களா?
பக்கம் சொல்லுங்க.
47 ஐயா.
சரி, அது அது தத்துவ படம் தான் போட்டிருக்காங்க.
தத்துவ படம் போட்டிருக்காங்க மேலே பிரகிருதி மாயை.
இப்போ அதில் இந்த தத்துவ படத்தை ஒரு தடவை நீங்க பாத்துட்டீங்கன்னு வைங்க. இனி நாங்க தத்துவம் படிக்கிற பொழுது இந்த படம் மனதுல வந்துட்டே இருக்கவர் இதுக்கத்தான் இந்த படமாக போட்டு கட்டுறாங்க. என்னது இதுக்கு பிறகு இது, இதுக்கு பிறகு இதுங்கிறது படமா இருந்தா தான், இதுக்கு மேல தத்துவங்கள் பற்றி விவரிக்கிற பொழுது இது மனதில் இருந்தா தான் நமக்கு அது விளக்கமாக கொண்டு போகும். இப்ப படிங்க.
பிரகிருதி மாயை அதிலிருந்து குண தத்துவம் அதாவது சித்தம்.
கவனிச்சு பாருங்க, கவனிச்சு பாருங்க. நம்பர் போட்டதெல்லாம் தத்துவம். அதுல பிரகிருதி மாயைக்கு நம்பர் போடல, அது தத்துவம் அல்ல. அதனுடைய வெளிப்பாடுதான் குணதத்துவம்.
குணதத்துவம் ஒன்று அதாவது சித்தம், இரண்டாவது புத்தி தத்துவம், அதிலிருந்து அகங்காரம் மூன்றாவது தத்துவம். அகங்காரம் மூன்றாக பிரிகிறது, சாத்விக கூறு அதாவது தைசதம், ராஜத கூறு அதாவது வைகாரிகம், தாமத கூறு அதாவது பூதாதி. இந்த மூன்று கூறுகளாக பிரிகிறது.
இந்த மூன்றுக்கும் நம்பர் போடல பாருங்க. இது மூன்றும் தத்துவம் அல்ல, ஒரே விஷயத்தை முக்கூறாக பிரிக்கிறது. இந்த நம்பர் போட்டதை மட்டும் கவனிச்சுங்க.
நான்காவது தத்துவமாக அதாவது சாத்விக கூறிலிருந்து மனம் 4, 5 செவி, 6 தோல், 7 கண், 8 நாக்கு, 9 மூக்கு. இந்த 6 சாத்விக கூறிலிருந்து வருகிறது. அடுத்தது ராஜத கூறு வைகாரிகத்திலிருந்து 10th தத்துவம் வாய், 11 கால், 12 கை, 13 எருவாய், 14 கருவாய். இந்த 5 ராஜத கூறு. அடுத்தது தாமத கூறு பூதாதியிலிருந்து தன்மாத்திரைகள் 5 அதாவது 15th தத்துவம் சப்தம், 16 பரிசம், 17 ரூபம், 18 ரசம், 19 கந்தம். அதிலிருந்து ஆகாயம் 20 அதாவது சப்தத்திலிருந்து ஆகாயம், பரிசத்திலிருந்து காற்று, ரூபத்திலிருந்து நெருப்பு, ரசத்திலிருந்து நீர், கந்தத்திலிருந்து நிலம்.
இவ்வளவுதான் ஆத்ம தத்துவங்கள் 24. இதுல நீங்கள் இந்த கவனிக்க வேண்டிய கொஞ்சம் குழப்பம் தரக்கூடிய விஷயம், ஆனால் நேத்தோட அது நல்ல தெளிவாகிட்டது என்று நினைக்கிறேன். இந்த தன்மாத்திரைகள் என்பது மேலேயும் வந்து கீழேயும் வரப்போகிறது. சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்பதிலே 2 நிலை இருக்கிறது. முதல் நிலை என்பது பூதங்களுக்கு காரணமாக இருக்கிற நிலை, பூதங்கள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிற நிலைக்கும் சுவை ஒளி ஊறு ஓசை என்றுதான் நாற்றம். பிறகு பூத குணங்களாக இருக்கிறதுக்கும், அதை நாங்கள் தமிழிலே புலன்கள் என்று சொல்வோம், அதற்கும் சுவையொளி ஊர்வசை என்பது நாற்றம் என்பதுதான் பெயர். இந்த சுவையொளி ஊர்வசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரையில் இருந்துதான் எங்களுக்கு பூதங்கள் பிறக்கின்றன என்பது தெரிந்து கொள்ள வேண்டும். பூத குணங்களாகிய நாங்கள் சொல்லுகின்ற புலன்களிலே இருந்து பூதங்கள் பிறப்பதில்லை. இதை கொஞ்சம் இதை நீங்க நல்லா ஆழமா விளங்கிக் கொள்ளுங்கள். விளங்கிட்டது என்று மோனாவுடையதுல இருந்து புரிந்து கொண்டேன். ரெண்டு இடத்திலே இது பயன்படுத்தப்படுகிறது. ஒன்று பூதத்துக்கும் காரணமாக இருக்கிற தன்மாத்திரை, பிறகு பூத குணமாக இருக்கிறவற்றுக்கும் அது புலன்கள் என்று தமிழிலே சொல்லப்படும், அதற்கும் அதே பெயர் வழங்கப்படுகிறது. பூதங்கள் தோன்றுவது பூத குணங்களிலே, பூத குணங்களிலே இருந்தல்ல, பூத காரணங்களிலே இருந்துதான் பூதங்கள் தோன்றுகிறது. இது ஒன்றுதான் இதிலே நாம விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒன்று. இரண்டாவது, அந்த கவனித்து வைக்க வேண்டிய விஷயங்களை சுட்டிக்காட்டுகிறேன். இரண்டாவது, பிரகிருதி மாயை என்பது ஒரு தத்துவம் அல்ல. அந்த தத்துவத்திலே அதிலே இருந்து தோன்றுகிற குண தத்துவத்தைத்தான் நாங்கள் பிரகிருதி மாயை என்று விரிக்கிறோம், சித்தம் என்று விரிக்கிறோம். அங்கே முக்குணங்களும் வெளிப்படாமல் நிற்கும், பிறகு அதிலே இருந்து சமப்பட்டு நிற்கும், பிறகு முக்குணங்களும் வேறுபட்டு வேறு வேறு விஷயங்கள் பிறக்கும். இவ்வளவும் மனதிலே பதிவாகிவிட்டால் ஆத்ம தத்துவம் கிளியர் ஆகிவிட்டது என்று அர்த்தம்.
மேற்கண்டவாறு அமைத்து காட்டுதல் அவற்றின் தோற்ற முறையை நினைவிற்கொள்ள உதவும். இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும். தத்துவங்கள் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுதல். தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும்.
ஏதோ நீங்கள் படிக்கிற பொழுது எப்படி அதை மனதில் நினைச்சு தத்துவம் என்பது கருவி என்பது பொருள் என்றதை அப்படி எப்படி படிக்காம நீங்க மனதுக்குள்ள எப்படி படிக்கணும்னா கருவி என்பதும் பொருள் என்று நீங்க நினைச்சு கொள்ள வேண்டும். ஏனென்றால் கருவி என்பது மட்டும் பொருள் அல்ல, தத்துவம் என்பதற்கு உண்மை என்றதெல்லாம் பொருள்கள் இருக்கின்றன. இங்கே தத்துவம் என்பதற்கு கருவி என்பது பொருள் என்று அவர் வருகிறார்.
ஐயா, இந்த முந்தின பத்தி வந்து கொஞ்சம் தெளிவு வேணுமே. இங்கு காட்டிய காரியங்கள் 24 தத்துவங்கள் எனப்படும். பிரகிருதி மாயை முதலில் தத்துவமாய் காரியப்பட்டு பின் உலகமாய் காரியப்படுவதாகும். வித்திலிருந்து நேரே மரம் தோன்றி விடுவதில்லை. வித்திலிருந்து முன்னர் முளை தோன்றும், அது பின்னர் மரமாகும். அதுபோல பிரகிருதியிலிருந்து முதலில் நுண்பொருளாகிய தத்துவங்கள் தோன்றும், பின்னே அவற்றின் காரியமாக உலகம் தோன்றும்.
இதுல குழம்புறதுக்கு ஒன்றுமே இல்லை. என்னவென்றால், தத்துவங்கள் என்பவை தோன்றிய பிறகு தாத்துவிகங்கள் தோன்றும் என்று நான் உங்களுக்கு நேற்றைய படிப்பிலேயே நாங்கள் படித்தோம். இவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நேராக வித்திலிருந்து மரம் தோன்றாமல் முதல் முளை தோன்றி பிறகு மரம் தோன்றும். மாயையிலே இருந்து தோன்றுகிற முளைதான் தத்துவங்கள், பிறகு அதிலே இருந்து தோன்றுகிற மரம்தான் தாத்விகங்கள் என்று சொல்லுகிற 60 விஷயங்கள். அது பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தத்துவ காரியங்கள், பூத காரியங்களாக இருப்பவற்றுக்கு தாத்விகம் என்று பெயர். நான் நினைக்கிறேன் அடுத்த பந்தியிலே அங்காண்டே அதை விளக்கம் பண்ணுவார், தாத்விகங்களை பற்றி சொல்லுவார் என்று நினைக்கிறேன்.
தத்துவம் என்ற சொல்லுக்கு கருவி என்பது பொருள். எவ்வகையாலேனும் ஆன்மாவிற்கு கருவியாய் நின்று உதவுவதே தத்துவமாகும். மேற்கூறிய தத்துவங்களில் அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5 ஆகிய 14 ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
என்னவென்றால், மனதை அந்தக்கரணங்களிலே சேர்த்து கொண்டு சொல்லுகிறார். அந்தக்கரணங்கள் 4, ஞானேந்திரியம் 5 என்கிறார். படத்திலே ஞானேந்திரியம் 6 காட்டப்படுகிறது. எப்பொழுதும் மனம் என்ற கருவி அங்கும் இங்குமாக நின்று செயல்படுகிறான். விகரணங்களிலே ஒன்றாகவும் செயல்படும், ஞானேந்திரியங்களிலே ஒன்றாகவும் செயல்படும் என்றபடியால் இதை இங்கே சொல்லுகிற பொழுது ஞானேந்திரியங்கள் ஐந்தும் என்று சொல்லுகிறார். நீங்கள் மனதை அந்த கர்ணங்களிலும் சேர்த்து சொல்லலாம், ஞானேந்திரியங்களில் ஒன்றாகவும் சேர்த்து சொல்லலாம் என்பதற்கு. அதை என்பதை நாங்கள் முன்னமே விளங்கிவிட்டோம். அதை விளங்கினால் இந்த குழப்பம் வராது. ஏனென்றால் திடீரென்று ஒரு மாணவன் கேட்டால் குழப்பம் ஆகிவிடும். ஞானேந்திரியம் ஆறு போட்டிருக்கீங்க, நீங்க அஞ்சு என்று சொல்லுவீர்கள் என்றால் அது அங்கேயும் சேர்க்கக்கூடிய என்றபடியால் அங்கேயும் சேர்க்கின்றார்.
மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்திகளில் நாம் காணவிருக்கிறோம். மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை.
இதுல நிறுத்துங்க. அதாவது ஆன்மாவுக்கு அறிவு பெறுவதற்கான அல்லது அனுபவம் பெறுவதற்கான துணை செய்பவை எவை என்ற கேள்வி எழும்புகிறது. நாங்கள் இங்கே படிக்கிற பொழுது நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம் என்றால் ஆன்மாவினுடைய அறிவுக்கு காரணமான அந்த கரணங்கள் நான்கு அது நமக்கு தெரிகிறது. ஆன்மாவுக்கு அறிவை தருகின்றன. அதற்கு பிறகு ஞானேந்திரியங்கள் ஆன்மாவுக்கு அறிவை தருவதற்கு காரணமாக இருக்கின்றன. அதிலேயும் நமக்கு தெளிவாகிறது. கண்மேந்திரியங்கள் செயற்பாட்டின் மூலம் ஆணவத்துக்கு ஆன்மாவுக்கு அனுபவத்தை தருகிறது. அதுவும் சரி. இப்போ அடுத்ததான தன்மாத்திரைகள் அவை புறம்பல்லவா? சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற ஐந்து புறம்பாக நிற்கிறது. கருவியாகுமா? ஆன்மாவுக்கு அறிவு தெளிவை உண்டாக்குமா? பிறகு தன்மாத்திரையிலே தோன்றுகிற பூதங்கள் இருக்கின்றதே, இவையெல்லாம் ஆன்மாவினுடைய அறிவுக்கு துணை செய்யுமா என்பதுதான் இப்பொழுது இவர் கேள்வி எழுப்பி கொண்டு அதற்கு பதிலை சொல்லுகிறார். மற்றவையெல்லாம் ஆன்மாவோடு கலந்தவை, அறிவை தருபவை என்பது தெளிவாக. தன்மாத்திரை மனம் சித்தம் புத்தி அகங்காரம் ஆன்மாவுக்கு அறிவை தரும். ஞானேந்திரியங்கள் அறிவை தரும். கண்ணேந்திரியங்கள் செயல்பாட்டின் மூலம் அனுபவத்தை தர அறிவை தரும். ஆனால் தன்மாத்திரையும் பூதங்களும் அப்படி அறிவை தருமா? அவை புறம்பானவை அல்லவா என்று சில பேர் கேட்கக்கூடும். அவை எப்படி அறிவை தருகின்றன, ஆன்மாவை தெரிவிக்கின்றன என்பதுதான் அவன் சொல்லுகிறார். திருப்பி படியுங்கள்.
மேற்கூறிய தத்துவங்களில் அந்த கரணங்கள் நான்கும் ஞானேந்திரியங்கள் ஐந்தும் கண்ணேந்திரியங்கள் ஐந்தும் ஆகிய பதினான்கும் ஆன்மாவின் அறிவு தொழில்களுக்கு கருவியாய் நிற்றல் வெளிப்படை. அவற்றின் பின்னர் தோன்றும் தன்மாத்திரைகளும் பூதங்களும் ஆகிய தத்துவங்கள் பத்தும் ஆன்மாவிற்கு எவ்வாறு கருவியாய் நின்று உதவுகின்றன என எண்ணலாம். தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும்.
அதை புரிந்து கொள்ளுங்கள். இவ்வளவும் புரிந்து கொள்ளணும். இதிலே தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கண்ணேந்திரியங்களுக்கும் நிலைக்களம் என்றால் அது தன்மாத்திரை இல்லாவிட்டால் ஞானேந்திரம் இயங்கவும் வாய்ப்பில்லை, கண்ணேந்திரியம் இயங்கவும் வாய்ப்பில்லை. ஆகவே அதை இவற்றுக்கான நிலைக்களமாக நின்று உதவுவதால் நேரடி கருவிகளாக இல்லாவிட்டாலும் கருவிகளுக்கு தொண்டி செய்பவை என்ற அளவிலே அவையும் கருவியாகின்றன. இது புரியுதுங்களா? அதாவது மற்றைய 15 நேரடியாக ஆன்மாவோடு தொடர்பு பட்ட கருவிகள். இப்போ சுவையொளி ஊறு ஓசை நாற்றம் என்கின்ற தன்மாத்திரைகள் ஆன்மாவோடு நேரடி தொடர்பு பட்டவை அல்ல. ஆனால் அவை இல்லாவிட்டால் ஞானேந்திரியத்துக்கும் கண்மேந்திரியத்துக்கும் ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தைன்னு உடனே வரவில்லை. அவற்றுக்கான ஒரு அவற்றுக்கான ஒரு உணவிடுதல் போல அவை இல்லாவிட்டால் அவற்றுக்கு செயல்பாடு இல்லாமல் போய்விடும். அதனால்தான் இவையே அவற்றினுடைய நிலைக்களம் என்று சொல்லி அதற்கும் பொருத்தப்பாடு சொல்லுகிறார். எதற்கு? தன்மாத்திரை. இப்பூதங்களுக்கு பாருங்கள்,
தன்மாத்திரைகள் ஞானேந்திரியங்களுக்கும் கர்மேந்திரியங்களுக்கும் நிலைக்களமாய் அமைந்து அவை தம்மை பற்றி நின்று செயல்படுமாறு உதவும். பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும்.
ஒன்று நிலைக்களமாக இருக்கும், மற்றது துணையாக நிற்கும். தன்மாத்திரைகள் இவை 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 இந்த ஞானேந்திரியம் கர்மேந்திரியத்திற்கு நிலைக்களமாக இருக்கும். பூதங்கள் அவற்றுக்கு துணையாக நின்று துணை செய்யும். ஆகவேதான் அவற்றையும் நாங்கள் தத்துவமாக ஆன்மாவுக்கு துணை செய்கிற தத்துவமாக கொள்கிறோம். இந்த 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 ஒரு இடத்தை நீங்கள் விளங்கினா சரி. மற்ற இந்த 24 முன்னே வரக்கூடியதாகிய ஞானேந்திரியம் 3 ஞானேந்திரியம் இல்ல தத்துவங்கள் என்ன
அந்தக்கரணங்கள் 4
ஞானேந்திரியம் 4 அதுக்கு பிறகு இவை ஒவ்வொரு 2, 5, 5 அப்ப 10, 14 14 நேரடி ஆன்ம அறிவு தருகிற கருவி கருவியாக இருப்பவை. அப்படி இல்லாமல் நாங்கள் பார்க்கிறதாகிய தன்மாத்திரைகளும் அதிலிருந்து வருவதாகிய பூதங்களும் இவற்றுக்கு நிலைக்களமாகவும் துணையாகவும் இருக்கிறவை என்ற வகையிலே அவையும் ஆன்மாவுக்கு அறிவு விளக்கம் செய்கின்றன என்று, அதனால்தான் அதையும் தத்துவமாக ஏற்றுக்கொள்கிறார்.
பூதங்கள் அவ்விருவகை இந்திரியங்களுக்கும் துணையாய் நின்று அவற்றின் ஆற்றலை மிகுவிக்கும். தன்மாத்திரைகளும் பூதங்களும் இவ்வகையில் ஆன்மாவிற்கு உதவும் தத்துவங்களாய் உள்ளன. இது பற்றிய விரிவான செய்திகளை 11 முதல் 15 முடிய உள்ள செய்யுட்களை நாம் காணவிருக்கிறோம். அடுத்து தாத்துவீகங்கள்.
இதுதான் உங்க உங்க பிரச்சனை. நீங்க இருக்கும்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு கேட்டீங்களே, இந்த ஒரு பந்தியிலே அவர் விளக்கம் பண்ணியிருந்தாரு. அதாவது பூதங்கள் பூத காரியங்கள், பூதங்கள் தத்துவம், பூத காரியங்கள் தாத்வீகம். தாத்வீகம் பற்றி விளக்கத்தை இதிலே சொல்ல போறோம். நாங்க 60 தாத்வீகம் இருக்கிறது, நாங்கள் 36 தத்துவம் அங்கே படித்தோம், திருக்குறள்லையும் படித்தோம். இப்ப இங்க 2 நாளா அதை பற்றி தான் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். தத்துவம் நமக்கு ஒரு அளவு அடிப்படையில் இதுதான் தத்துவம் என்று விளங்குகிறது. தத்துவம் மட்டும் ஆன்மார உலக இயக்கத்துக்கு காணாது. தாத்வீகங்கள் என்பது தத்துவங்களாகிய பூதங்களில் இருந்து வருகிற விளைவு. அதை தெளிவாக அவரே சொல்ல கேட்போம். அதற்கு தாத்வீகங்கள் என்று பெயர். 60 தாத்வீகங்கள் இருக்கின்றன. அதை அடிப்படையாக வைத்துக் கொண்டு இதை விளங்குவோம்.
தாத்வீகங்கள். இனி தத்துவங்களின் கூறுகளும் காரியங்களும் தாத்வீகம் எனப்படும்.
ரெண்டு விஷயம் சொல்லுகிறார். தத்துவங்களின் கூறாக இருக்கிற பகுதிகள் தத்துவங்கள் தான். அதிலே ஒரு ஒரு விஷயத்தினுடைய கூறுகள் இருக்கிறது அல்லவா, அந்த கூறுகளையும் நாங்கள் தாத்வீகம் என்றுதான் சொல்லுகிறோம். அதனுடைய விளைவுகளை தத்துவத்திலிருந்து உண்டாகிற விஷயங்களையும் தாத்வீகங்கள் என்று சொல்லுகிறோம். இந்த சொல் ரெண்டையும் கவனித்துக்கொள். ரெண்டு விஷயத்தை தாத்வீகம் என்று சொல்கிறார். தத்துவத்தினுடைய விளைவு கூறு. விளைவுக்கும் கூறுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிகிறது அல்லவா. ஒன்றினுடைய விளைவு என்று அதிலிருந்து உண்டாவது, ஒன்றினுடைய கூறு என்பது அதனுடைய ஒரு பகுதி. இதைத்தான் தாத்வீகமாக பிரித்து 60 வகுத்திருக்கிறார்கள்.
தைசத அகங்காரம், வைகாரிக அகங்காரம், பூதாதி அகங்காரம் ஆகிய 3 அகங்காரத்தின் கூறுகள் என்பது நாம் அறிந்தது. ஆதலின் அவை தாத்வீகங்களாம்.
புரியுதுங்களா? நாங்க மேல 3 தத்துவத்துல எண்ணாம 3 பேரை விட்டுட்டு வந்தோம். 3 அகங்காரத்தினுடைய முக்குணம் சார்ந்த 3 கூறுகளுக்கும் நாங்கள் தத்துவ பொருள் பெயர் சொல்லவில்லை. அப்ப அதை என்ன சொல்கிறார் என்றால், அந்த 3 தத்துவத்தினுடைய கூறுகள். ஆகவே அது 3 தாத்வீகம் ஆகிறது. அப்ப 3